நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. ஜனவரி மாதம் 2ஆம் தேதி சனிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும் பின்னர் தொடரும் செய்தி அரங்கில், இந்தியாவின் பஞ்சாப் மாநிலத்தின் பாகிஸ்தான் எல்லை அருகே உள்ள பதான்கோட் விமான படைத்தளத்தின் மீது அதிகாலை நடத்தப்பட்டுள்ள தாக்குதல் தொடர்பில் ஒரு பார்வை.
இது வந்து மோடியோட பிரஸ்டேஜ் இஷ்யூ ஆயிடுச்சு. இப்போ லாகூர்ல இறங்கியிருக்காரு, கமிட்மெண்ட் கொடுத்திருக்காரு இந்தியா பாகிஸ்தான் பேச்சுவார்த்தை தொடர்ந்து போகிறதுக்கு. இந்த அட்டாக் வந்து அதனால ஒரு பிரஸ்டேஜ் இஷ்யூ ஆயிருக்கு மோடிக்கு.
இலங்கை திருகோணமலை கடற்கரையில் 5 தமிழ் இளைஞர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டு 10 ஆண்டுகள் ஆகும் நிலையில் அந்த கொலைகள் தொடர்பில் எவ்வித முன்னேற்றமும் இல்லை என்று அவர்களது உறவினர்கள் கூறுபவை.
நான் செய்த முறப்பாட்டுக்கு அமைய வழக்கு நடக்கின்றது. அந்த வழக்கில் ஜேர்னலியை எடுக்க முடியாது என்று இருக்கின்ற எனக்கு எப்படி இலங்கை அரசாங்க நீதிமன்றத்தினால் ஒரு தீர்ப்பு கிடைக்கும்?
முல்லைத்தீவு மாவட்டம் வட்டுவாகல் பகுதியில் கடற்படை தளத்துக்கு நிலம் கையகப்படுத்த அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகளுக்கு எழுந்துள்ள எதிர்ப்பு, நேயர்களின் எண்ணங்களை தாங்கி வரும் நேயர் நேரம் ஆகியவும் இன்ன பிற தகவல்களும் கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வழங்குபவர்கள் பிரதீபன், புனிதசீலன் மற்றும் சங்கீதாராஜன்.
சவுதி அரேபியாவில் முக்கிய ஷியா மதகுருவான நிம் அல் நிம்முக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து கிழக்கு நகரான குவாடிஃபில் மக்கள் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பொதுமக்களின் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களுக்கு அங்கு ஒரு பெரிய தடையுள்ள நிலையில் வீதிகளில் இறங்கிய 100க்கும் அதிகமான மக்கள் சவுதி அரச குடும்பம் சாக வேண்டும் என்று கோஷமிட்டனர். இந்த மரண தண்டனை சவுதியின் சிறுபான்மை ஷியா மக்கள் மத்தியில் பரவலாக கோபத்தை தூண்டியுள்ளது. இதை ஒரு குற்றம் என்று வர்ணித்துள்ள ஈராக்கின் மூத்த மதகுருவான அயதுல்லா அஹ்மத் கடாமி, இந்த குற்றம் சவுதி அரேபியாவின் அரச குடும்பத்தினை அழிவிற்கு இட்டுச் செல்லும் என்று தெரிவித்துள்ளார். பயங்கரவாத குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்ட 47 பேரில் இவரும் அடங்குவதாக சவுதி உள்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது.
இந்தியாவின் பஞ்சாப் மாநிலம் பதான்கோட்டில் உள்ள விமான படைத்தளத்தின் மீது இன்று அதிகாலை தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியுள்ளனர். இந்த படைத்தளம் பாகிஸ்தானுடனான எல்லைப் பகுதியில் அமைந்துள்ளது. பெருந்தொகையான ஆயுதங்களுடன் வந்து தாக்குதலை நடத்திய 4 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர். தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் குறைந்தது 2 இந்திய படை வீரர்கள் கொல்லப்பட்டனர். இந்தியா தனது அண்டை நாடுகளுடன் நல்ல உறவை பேண வேண்டும் என்று தெரிவித்துள்ள உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், ஆனால் ஏதேனும் பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்பட்டால் உரிய பதிலடியை இந்தியா அளிக்கும் என்றும் தெரிவித்துள்ளார்.
சபி படோசி தேசம் கே சாத் ஹமாரே அச்சே ரிஷ்தே ஹோனே சாஹியே ஹம் சாந்தி பி சாஹ்தே ஹே.
தீவிரவாதிகளுக்கும் இந்திய படையினருக்கும் இடையே சுமார் 5 மணி நேரம் சண்டை நடந்தது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
ஏமனில் ஹூத்தி கிளர்ச்சி குழுவிற்கு எதிராக சண்டையிட்டு வரும் சவுதி தலைமையிலான கூட்டணி படை போர் நிறுத்த ஒப்பந்தத்தை இனியும் கடைபிடிக்கப் போவதில்லை என்று அறிவித்துள்ளது. சவுதியின் எல்லை காவல் படையின் மீது கிளர்ச்சியாளர்கள் பல தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளதாகவும், சவுதி நகரங்கள் மீது அவர்கள் ஏவுகணைகளை வீசியுள்ளதாகவும் சவுதி தலைமையிலான கூட்டுப்படை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு நீண்டகால சமாதான ஒப்பந்தத்திற்கான பேச்சுக்களுக்கு இடமளிக்க ஏதுவாக அமல்படுத்தப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறும் செயல்கள் கிட்டத்தட்ட தினமும் நடைபெற்று வருவதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. சவுதி தலைமையிலான கூட்டணி கடந்த மார்ச் மாதம் தாக்குதல்களை தொடர்ந்ததிலிருந்து இதுவரை 6000 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக ஐநா நம்புகிறது.
2016ஆம் ஆண்டில் பயங்கரவாத தாக்குதல் அச்சுறுத்தல் அதிகமாகவே இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் வெளிநாட்டு உளவுச் சேவைகளுக்கு இடையில் நெருங்கிய ஒத்துழைப்பு தேவை என்று ஜெர்மனி அதிகாரிகள் கோரியுள்ளனர். ஜெர்மனியின் மியூனிக் நகரில் பயங்கரவாத தாக்குதல் நடக்கலாம் என்ற உறுதியான தகவல் வெளிநாட்டு உளவுச் சேவைகளிடம் இருந்து ஜெர்மனிய காவல்துறைக்கு கிடைத்த பிறகு அந்நகரில் 2 ரயில் நிலையங்களிலிருந்து மக்கள் வெளியேற்றப்பட்டதை அடுத்து இந்த அறிவிப்பு வந்துள்ளது.
சீனாவின் ஆயுதப்படையை ஒருங்கிணைத்து நவீனமயப்படுத்தும் விரிவான திட்டங்களின் ஒரு பகுதியாக 3 புதிய ராணுவ பிரிவுகளை அந்த நாடு அமைத்துள்ளது. சீனாவின் அணு ஆயுத கிடங்கை கட்டுப்படுத்தும் ஒரு ஏவுகணை கட்டளை பிரிவு, தந்திரோபாய உதவிப்படை பிரிவு மற்றும் புதிய ராணுவ ஜெனரல் பிரிவு ஆகியவை இந்த புதிய பிரிவுகளில் அடங்கும்.
பிபிசி இணையதளத்தின் மீது வியாழனன்று சைபர் தாக்குதல் நடத்தியதன் பின்னணியில் தாமே இருந்ததாக நியூ வேர்ல்ட் ஹேக்கிங் என்ற குழு ஒன்று உரிமை கோரியுள்ளது. அந்த தாக்குதல் தமது வல்லமையை தாமே பரிசோதித்துக் கொள்ளும் நோக்கிலானது என்றும், பிபிசி இணையதளத்தை நீண்ட நேரத்துக்கு செயலிழக்கச் செய்வது தமது நோக்கமல்ல என்றும் அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது.
செய்தி அரங்கில் முதலாவதாக இந்திய செய்திகள். இந்தியாவின் பஞ்சாப் மாநிலத்தில் பாகிஸ்தானுடனான எல்லைப் பகுதியில் இருக்கும் பதான்கோட் நகரில் உள்ள விமான படைத்தளம் ஒன்றின் மீது இன்று அதிகாலை தீவிரவாதிகள் தாக்குதலை நடத்தியுள்ளது குறித்து செய்தி அறிக்கையில் கேட்டோம். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அண்மையில் பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீஃபை சந்தித்து பேசியுள்ள நிலையில் இந்த தாக்குதல் நடைபெற்றுள்ளது. இந்த தாக்குதல் எதனால் உந்தப்பட்டிருக்கக்கூடும் என புதுடெல்லியில் உள்ள பாதுகாப்பு ஆய்வாளர் கல்யாணராமன் அவர்களுடன் பேசினேன்.
போன வாரம் மோடி பாகிஸ்தான் லாகூர் போயிட்டு வந்திருக்காரு. இந்தியா பாகிஸ்தானோட அந்த டாக்ஸ் வந்து ப்ரோக்ரஸ் ஆகணும் அப்படின்ட்டு அந்த ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கறதுக்கோசரம் பேசிக்கலி அதுதான் அது மெசேஜ், அவரோட மெசேஜ். இந்த பேச்சுவார்த்தை முன்னேறக்கூடாது, அதை எப்படி தடை பண்ண முடியும், அதுக்கு இந்த எப்பயுமே நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷமா இந்த பேச்சுவார்த்தை முன்னேற ஆகாம இருக்கிறதுக்கு ஒரு தீவிரவாதிகள் அவர்களே செய்யறாங்களா, பாகிஸ்தான் ராணுவத்தோட கட்டளையினால செய்யறாங்களான்னு அது தெரியல. நவாஸ் ஷெரீஃபோட அரசாங்கம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க இந்தியாவோட பேச்சுவார்த்தை நடத்தணும்னு. பாகிஸ்தானோட ராணுவம் என்ன இதை பத்தி என்ன யோசிக்கிறாங்கன்னு சரியா தெரியல. ஜெய்ஷே முகமது வந்து ஒரு தீவிரவாதி குரூப், 2001 இந்தியா பார்லிமெண்ட் மேல அவங்க தான் அட்டாக் பண்ணாங்க. அவங்க வந்து ரொம்ப நாளா வந்து இந்தியா மேல ஒரு 10 வருஷமா ஒன்னும் தீவிரவாதி நடவடிக்கை எதுவும் செய்யல, ஆப்கானிஸ்தான்ல கான்சென்ட்ரேட் பண்ணிருக்காங்க. இப்ப திருப்பியும் வந்து இந்தியா மேல கான்சென்ட்ரேட் பண்றாங்க போல் இருக்கு. ஜெய்ஷே முகமதே இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் ஆரம்பிச்சிருக்காங்களா, இல்லாட்டி பாகிஸ்தான் ராணுவத்தோட சேர்ந்து இந்த நடவடிக்கை செய்யறாங்களான்ட்டு இந்த நேரத்துல எதுவும் முடிவாக சொல்ல முடியாது. இந்தியன் செக்யூரிட்டி போர்சஸ் அவங்க வந்து டெலிபோன்ல கால்ஸ் இன்டர்செப்ட் பண்ணிருக்காங்க. இந்த தீவிரவாதிகளும் பாகிஸ்தான்ல யாரையோ அவங்க கான்டாக்ட் பண்ணிருக்காங்க. அதனால இது வந்து ஜெய்ஷே முகமது குரூப் தான் இந்த அட்டாக் இந்த தாக்குதலை செஞ்சிருக்காங்க அப்படின்ட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு இந்தியன் செக்யூரிட்டி போர்சஸ் கிட்ட.
இந்திய பாதுகாப்பு தரப்பினர் வந்து அந்த தாக்குதலை நடத்தியவர்கள் இந்திய எல்லைக்குள்ளேருந்து பாகிஸ்தான்ல இருப்பவர்களுடன் தொலைபேசியில் பேசியதாக அவர்கள் கூறினாங்கன்னா அதுக்கு ஏதாவது ஆதாரங்களை வைக்கிறாங்களா இந்திய பாதுகாப்பு துறையினர்?
நேற்று காலையில அந்த தீவிரவாதிகள் குர்தாஸ்பூர்ல வந்து குர்தாஸ்பூர்ல அங்க இருக்கிற ஒரு போலீஸ் ஆபீசரோட வண்டியை நிறுத்தி அந்த வண்டியை ஹைஜாக் பண்ணிருக்காங்க. அதே நேரத்துல அந்த போலீஸ் ஆபீசர், சீனியர் போலீஸ் ஆபீசர், சூப்பரிண்டெண்ட் ஆஃப் போலீஸ் குர்தாஸ்பூர் டிஸ்ட்ரிக்டோட, அவரோட செல்போனையும் அவங்க வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த செல்போன் மூலமா தான் அவங்க பாகிஸ்தான்ல அவங்களோட ஹேண்ட்லர்ஸ கான்டாக்ட் பண்ணிருக்காங்க. இதனால தான் இந்திய பாதுகாப்பு போர்சஸ் வந்து சொல்றாங்க இது வந்து ஜெய்ஷே முகமது குரூப், இதுதான் அதுக்கு ஒரு ஆதாரம்.
இப்ப இந்த தாக்குதலுக்கு வந்து தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் அப்படின்னு இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் சொல்லியிருக்காரு. யதார்த்த ரீதியில இந்தியாவால அப்படியான ஒரு பதிலடியை, அதாவது பாகிஸ்தான் தரப்பிலிருந்து செய்திருப்பதாக சொல்லப்படுகின்ற வகையில அதே மாதிரியான ஒரு தாக்குதலை இந்திய தரப்பிலிருந்து செய்ய முடியுமா?
இந்தியா ஓப்பனா எதுவும் வந்து செய்யறதுக்கு ஒரு இந்தியா கிட்ட அந்த ரிசோர்சஸ் கிடையாது. இந்தியா வந்து தீவிரவாதி குரூப்ஸ் எல்லாம் இங்க ஒண்ணும் வச்சுக்கல பாகிஸ்தான் எதிர அங்க போய் தாக்குதல் செய்யறதுக்கு. அதனால இந்தியாவால உடனடியாக ஒன்னும் செய்ய முடியாது. அதே மாதிரி இந்த ஒரு அட்டாக்னால ராணுவத்தை யூஸ் பண்றதுக்கும் அது வந்து அவ்வளவு பெரிய அட்டாக்கும் கிடையாது. இந்த அட்டாக் பாத்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு, 5 தீவிரவாதிகளும் நியூட்ரலைஸ் பண்ணிட்டாங்க. அவரோட ராஜ்நாத் சிங்கோட ஸ்டேட்மெண்ட்டையும் பாத்தீங்கன்னா அது ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட் சொல்ல முடியாது. டெரரிஸ்ட் அட்டாக், அதுக்கு நாங்க கரெக்டா ஒரு பதில் கொடுப்போம் அப்படின்ட்டு அது சொல்ல வேண்டியது, அதனால அவர் சொல்லியிருக்கிறார். இந்த அட்டாக்கோட மெயின் இஷ்யூ என்னன்னா இது மோடியோட அந்த பாலிசி, பாகிஸ்தானோட பாலிசிக்கு இது ஒரு டெஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து மோடி எலெக்ஷன் டைம்லயே அந்த 2014 சொன்னாரு, எலெக்ஷன் முன்னாலேயே தீவிரவாதமும் பேச்சுவார்த்தையும் ஒன்னாக போக முடியாது. லாகூர்ல இறங்கி போன வாரம் பேச்சுவார்த்தைக்கு ஒரு இம்பல்ஸ் கொடுத்திருக்காரு. தாக்குதல் ஆனாலும் பரவாயில்ல, தீவிரவாத தாக்குதல் பேச்சுவார்த்தை இன்னும் நடக்கணும்னா ஒரு லாஸ் ஆஃப் ஃபேஸ் ஆகுமா, அது வந்து அவர் அந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குமா அவருக்கு, இல்லாட்டி இது பரவாயில்ல சின்ன அட்டாக், நம்ம வந்து கமிட்மெண்ட் கொடுத்தது தான் கொடுத்தது, நவாஸ் ஷெரீஃப் அரசாங்கத்தோட பேச்சுவார்த்தை தொடர்ந்து செய்யலாம், தொடர்ந்து செஞ்சா இந்த மாதிரி அட்டாக் நடக்காம இருக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணுவாரா? இது வந்து மோடியோட பிரஸ்டேஜ் இஷ்யூ ஆயிடுச்சு. இப்போ லாகூர்ல இறங்கியிருக்காரு, கமிட்மெண்ட் கொடுத்திருக்காரு இந்தியா பாகிஸ்தான் பேச்சுவார்த்தை தொடர்ந்து போறதுக்கு. இந்த அட்டாக் வந்து அதனால ஒரு ஒரு பிரஸ்டேஜ் இஷ்யூ ஆயிருக்கு மோடிக்கு.
புதுடில்லியில் உள்ள பாதுகாப்பு ஆய்வாளர் கல்யாணராமன். தமிழக ஆலயங்களில் உடை கட்டுப்பாடுகளை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு மேல்முறையீடு செய்துள்ளது குறித்த தகவல்களை தருகின்றார் நமது தமிழக செய்தியாளர் முரளிதரன்.
தமிழ்நாட்டில் இந்து சமய அறநிலை ஆட்சித்துறையின் கீழிருக்கும் கோவில்களுக்கு வரும் பக்தர்கள் குறிப்பிட்ட ஆடைகளைத்தான் அணிய வேண்டுமென மதுரை உயர்நீதிமன்ற கிளையின் தனி நீதிபதி அளித்த தீர்ப்பை எதிர்த்து இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. அறநிலையத்துறை செயலாளர் சார்பில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் இந்த மேல்முறையீட்டு மனுவில் தமிழகத்தில் ஏற்கனவே கோவில் நுழைவு அனுமதி சட்டம் அமலில் இருப்பது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கோவில்களுக்கு வரும் பக்தர்கள் ஆடை அணிவது குறித்த தனி நீதிபதியின் உத்தரவு தேவையற்றது என்றும் ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு விதமான முறை வழக்கத்தில் இருப்பதாகவும் மேல்முறையீட்டு மனுவில் கூறப்பட்டுள்ளதாக அறநிலையத்துறையின் வழக்கறிஞர் சண்முகநாதன் பிபிசி தமிழோசையிடம் தெரிவித்தார்.
22 டிசம்பர் ஃப்ரைடே அன்னைக்கு ஃபைல் பண்ணது. அப்பீல்ல வந்து அந்தந்த ஆலயங்கள் அவங்கவுங்க வழக்க வழக்கப்படிக்கு ஆடைகளை எப்படி போட்டுக்கணும் அப்படிங்கறது அங்க ப்ரிவைல் ஆகிட்டு இருக்கு. அப்படிங்கும் பொழுது நம்ம அரசாங்கமோ இல்ல உயர்நீதிமன்றமோ அது இந்த மாதிரிதான் போடணும் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம அப்பீல் போட்டிருக்கோம். இப்ப இது வந்து 2 ஜட்ஜ் உள்ள டிவிஷன் பெஞ்ச் முன்னாடி விசாரணைக்கு வரும். வர 5ஆம் தேதி போல விசாரணைக்கு வரும்
என்கிறார் இந்து சமய அறநிலையத்துறையின் வழக்கறிஞர் சண்முகநாதன். முன்னதாக திருச்சி மருங்காபுரியில் உள்ள கிராமத்து கோவில் ஒன்றில் கிராமிய கலைவிழா நடத்த காவல்துறையினர் அனுமதி மறுத்ததை அடுத்து கோவிலைச் சேர்ந்தவர்கள் மதுரை உயர்நீதிமன்றத்தில் அனுமதி கோரினர். அதற்கு அனுமதி அளித்த நீதிபதி வைத்தியநாதன் கோவில்களுக்கு வரும் பக்தர்கள் குறித்தும் சில கட்டுப்பாடுகளை விதித்தார். ஆண்கள் மேலாடையுடன் வேஷ்டி அல்லது பைஜாமா அணிய வேண்டுமெனவும், பெண்கள் சேலை தாவணி துப்பட்டாவுடன் கூடிய சுடிதார் ஆகியவற்றை அணிய வேண்டுமெனவும், குழந்தைகள் முழுவதும் உடலை மறைத்த ஆடைகளை அணிய வேண்டுமெனவும் நீதிபதி தனது உத்தரவில் குறிப்பிட்டார். இந்து கோவில்களில் ஆடை கட்டுப்பாட்டை அமல்படுத்துவது குறித்து அரசு விரைவில் முடிவெடுக்க வேண்டுமெனவும், ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து இந்த கட்டுப்பாடு அமலுக்கு வரும் என்றும் நீதிபதி தனது தீர்ப்பில் கூறினார். தீர்ப்பில் கூறப்பட்டபடி உடையணிந்து வராதவர்களை காவல்துறையினர் கோவிலுக்குள் அனுமதிக்க கூடாது என்றும் நீதிபதி வைத்தியநாதன் உத்தரவிட்டார். இதையடுத்து இந்த தீர்ப்பை செயல்படுத்துமாறு அனைத்து கோவில்களுக்கும் இந்து சமய அறநிலைய ஆட்சித்துறையின் சார்பில் சுற்றறிக்கை அனுப்பப்பட்டது. பல கோவில்களில் இது குறித்த அறிவிப்பு பலகைகளும் வைக்கப்பட்டன. புத்தாண்டு தினமான நேற்று பல கோவில்களில் இந்த ஆடை கட்டுப்பாடு அமல்படுத்தப்பட்டது.
நமது தமிழக செய்தியாளர் முரளிதரன். செய்தியரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அடுத்து இலங்கை செய்திகள். இலங்கையில் போருக்கு பின்னரான காலத்தில் பொதுமக்களின் நிலங்களை உரியவர்களிடம் கையளிக்க வேண்டும் எனும் கோரிக்கை பிரதானமாக வைக்கப்பட்டு வலியுறுத்தப்படும் வேளையில் அரசுக்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையே இறுதிக்கட்ட போர் நடைபெற்ற முள்ளிவாய்க்காலுக்கு அருகிலுள்ள வட்டுவாகல் பகுதியில் கடற்படையினரின் தேவைக்கு பொதுமக்களின் நிலங்களை கையகப்படுத்த உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது தொடர்பிலான கூட்டம் ஒன்றும் இன்று அங்கு நடைபெற்றுள்ளது. கூடுதல் தகவல்களுடன் நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் வடக்கே முல்லைத்தீவு மாவட்டத்தில் இறுதியுத்தம் நடைபெற்ற முள்ளிவாய்க்கால் பிரதேசத்தில் வட்டுவாகல் என்னுமிடத்தில் பொதுமக்களுக்கு சொந்தமான காணிகள், வயற்காணிகள், கடற்கரை காணிகள் உள்ளிட்ட 617 ஏக்கர் காணிகளை கடற்படையினரின் தேவைக்காக அரசாங்கம் சுவீகரிப்பதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக கூறப்படுகின்றது. இது தொடர்பாக கடந்த ஆண்டு அரசாங்கத்தின் அதிகாரப்பூர்வ அறிவித்தல்களை வெளியிடுகின்ற வர்த்தமானியில் அறிவிக்கப்பட்டிருந்ததாகவும், அதனையொட்டி இன்று பாதுகாப்பு அமைச்சின் நாடாளுமன்றம் மற்றும் சிவில் விவகாரங்களுக்கான மேலதிக செயலாளர் திருமதி வசந்த பெருதா அவர்களின் தலைமையில் முக்கிய கூட்டம் ஒன்று நடைபெற்றதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதில் முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர், கரைதுறைப்பேட்டை பிரதேச செயலாளர், கடற்படை அதிகாரிகள் மற்றும் காணி உரிமையாளர்கள் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். இந்த கூட்டத்தில் காணி உரிமையாளர் என்ற வகையில் வடமாகாண சபை உறுப்பினர் ஆண்டனி ஜெகநாதன் அவர்களும் கலந்து கொண்டிருந்தார். இந்த கூட்டத்தில் என்ன பேசப்பட்டது, என்ன விவரம் என அவரிடம் கேட்டேன்.
பட்டுவாகல் லகுனுக்கு அக்கறையில இருந்து முள்ளிவாய்க்கால் கிழக்கு கிராமம் வரையான அந்த முல்லைத்தீவு புதுக்குடிப்பு ரோட்டில இருந்து கடற்கரை வரையான 617 ஏக்கர் காணியை 2014ஆம் ஆண்டு ஐக்கோ வண்ண போறோம் என்று பத்தவாயி அறிவித்தல் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டது. கடற்படை முகாம் அமைப்பதற்காகத்தான் இந்த காணியை அவர்கள் சுவீகரிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறார்கள்.
சரி, அது சம்பந்தமாக இன்னைக்கு என்ன நடந்தது?
அந்த கூட்டத்தில பாதுகாப்பு அமைச்சருடைய மேலதிக செயலாளர் வசந்த பெருதா முதல்வர் விளக்க உரிய அதன் பிரகாரம் தேசிய பாதுகாப்பு கருதி இந்த சுவீகரிக்கப்பட்ட காணிகள் தேவை என்ற ஒரு விண்ணப்பத்தை அவர் தெரிவித்த பொழுது பிரதேச செயலாளர் கரையோரத்திலே உள்ள 276 ஏக்கர் அரச காணி என்றும் ஏனைய எல்லா காணியும் உறுதி வைத்திருக்கிற பிரைவேட் லேண்ட் என்ற ஒரு செய்தியை பிரதேச செயலாளர் சொன்ன பொழுது அரச காணியை பொறுத்தவரையிலே பிரச்சனை இல்லை, ஏனைய காணிகள் சம்பந்தமாக உங்களிடம் உறுதிகள் இருக்கிறதா என்ற கேள்வியை அவர் கேட்ட பொழுது எல்லாரும் உறுதிகளை கையில் உயர்த்தி காட்டினார்கள். ஒரு நாளே ஆவணம் தொடர்ந்தவர்கள் ஒரு 10-15 பேர் சொன்னார்கள், எங்களிடம் ஆவணம் ஒன்றுமே இல்லை, நாங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக நன்றி கடல்ல எல்லாத்தையும் விட்டு போட்டு போனவர்கள் என்று கருத்தையும் முன்வைத்தார்.
கடற்படை முகாம் அமைப்பதற்காக சுவீகரிக்கப்படுவதற்காக அடையாளப்படுத்தப்பட்டுள்ள காணிகளுக்குரிய அரசாங்கத்தின் உறுதி பத்திரங்களை காட்டி தமக்கு சொந்தமான காணிகளை எடுக்க வேண்டாம் என்று அதிகாரிகளிடம் காணி உரிமையாளர்கள் கோரியுள்ளனர் என்றும் ஆண்டனி ஜெகநாதன் அவர்கள் குறிப்பிடுகின்றார்.
தாங்கள் சுவீகரிக்க 614 ஏக்கரில் நாங்கள் சில காணிகளை விடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்றும், அந்த காணியில இதை விடுவது இதை எடுப்பது சம்பந்தமாக பிப்ரவரி மாதம் முதல் வாரத்திலே நான் மீண்டும் வந்து அதை பற்றி சொல்லுவேன் என்று சொன்ன பொழுது பல எழுந்து நின்று எங்களுக்கு உங்களுடைய நஷ்ட வீடும் வேண்டாம், அதுக்கு பதிலாக ஒரு எந்த இடத்திலேயும் காணியும் தேவையில்லை, நீங்கள் எங்களை காணியும் எடுக்கக்கூடாது என்ற கருத்தை அவர்கள் பல விருக்கமாக முன்வைத்தவர்கள். அப்பொழுது அந்த அதிகாரி, இது சம்பந்தமாக நான் ஒரு உத்தியோகத்திரண்ட வகையிலே இந்த கடமைக்கு வந்திருக்கிறேன், உங்களுடைய துன்பம் கஷ்டங்கள் எல்லாம் எங்களுக்கு தெரியும், ஆனாலும் நீங்கள் ஒரு 10 நாட்களுக்கு இடையிலே காணி உரிமையாளர்கள் உங்களுடைய காணி எவ்வளவு காணி என்பதும் காணி குறித்த ஆவணங்களினுடைய ஒரு போட்டோ பிரதியையும் நீங்கள் பிரதேச செயலாளர் சுரேஷ்குமாரிடம் கொடுங்கள் என்று சொன்னார்கள். காணி ஆவணம் இல்லாதவர்கள் ஜிஎஸ்ஓடு கலைத்து இது சம்பந்தமான உரிமை கோரிக்கையை முன்வைக்கலாம் என்ற ஒரு கருத்து அங்கு சொல்லப்பட்டது. ஆனாலும் அங்கு வந்திருந்த எவருமே காணி கொடுக்க முடியாது என்ற கருத்து தான் அங்கே முன்வைத்தார்கள். பின்பு அவர் பேசின சில கருத்தின் பிரகாரம் ஒரு அளவு காணிகள் விடக்கூடிய வாய்ப்பு இருக்குது என்ற ஒரு நல்ல செய்தியை சொன்னார். அது உண்மையா பொய்யா என்பது அது எங்களுக்கு தெரியாது
என்றார் ஆண்டனி ஜெகநாதன் அவர்கள். இந்த பகுதியில் தனக்கு 20 ஏக்கர் காணி இருப்பதாகவும், பரம்பரை பரம்பரையாக நெல் பயிரிட்டு வந்த அந்த காணியில் 6 ஏக்கர் காணி சுவீகரிப்பதற்காக அடையாளப்படுத்தப்பட்ட பிரதேசத்தினுள் அடங்குவதாகவும் ஆண்டனி ஜெகநாதன் அவர்கள் கூறினார். இந்த கூட்டத்திற்கு முன்னதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் சிவமோகன், வடமாகாண சபை உறுப்பினர்களான ஆண்டனி ஜெகநாதன் மற்றும் ரவிகரன் ஆகியோரும் பாதுகாப்பு அமைச்சின் மேலதிக செயலாளரை சந்தித்து இந்த காணி சுவீகரிப்பு விவகாரம் குறித்து மக்களுடைய நிலைப்பாட்டை விரிவாக எடுத்து கூறியிருக்கின்றனர்.
நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம். இலங்கையின் கிழக்கே திருகோணமலை கடற்கரையில் சரியாக 10 ஆண்டுகளுக்கு முன்னர் 5 தமிழ் இளைஞர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இன்று வரை அந்த படுகொலைகள் ஏன் நிகழ்ந்தன, அதற்கு யார் காரணம், என்ன காரணம் என்பது குறித்த எவ்விதமான உறுதியான தகவல்களும் வெளியாகவில்லை. ஐநா மனித உரிமைகள் பேரவையில் விவாதிக்கப்பட்டும் இதற்கு தீர்வு கிட்டவில்லை என குடும்பத்தினர் கூறுகின்றார்கள். இந்த படுகொலைக்கு இலங்கை அரச படைகளே காரணம் என்றும் இளைஞர்களின் உறவினர்கள் குற்றம் சாட்டுகின்றார்கள். இதுகுறித்த செய்திக்குறிப்பை ஒன்றை வழங்குகின்றார் நமது கிழக்கிழங்கு செய்தியாளர் உதயகுமார்.
இலங்கையில் 2006 விடுதலை புலிகளுக்கும் இலங்கை அரசாங்கத்திற்கும் இடையில் யுத்தம் உச்சக்கட்டத்தில் இருந்த வேளை மிக முக்கியமான மனித உரிமை முதல் சம்பவங்களில் ஒன்றாக உள்நாட்டிலும் சர்வதேச மட்டத்திலும் பேசப்பட்ட விடயம் திருகோணமலையில் 5 தமிழ் மாணவர்கள் படுகொலை சம்பவம். திருகோணமலை கடற்கரைக்கு அருகாமையில் மாலை வேளை பொழுதுபோக்குக்காக கூடியிருந்த இம்மாணவர்கள் அங்கு வந்த துப்பாக்கி தாரிகளினால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். சம்பவம் இடம்பெற்று இன்றுடன் 10 ஆண்டுகள் ஆகின்ற போதிலும் இதுவரை நீதி கிடைக்கவில்லை என்ற கவலை தமிழ் மக்களிடம் காணப்படுவதாக கூறுகின்றார் மூத்த பத்திரிகையாளர் திருமலை நவம்.
உண்மையை சொல்ல போனால் 2006 நடைபெற்ற இந்த சம்பவம் 2013 வரையில் எவராலும் கண்டுகொள்ளப்படப்படியாமதே இருந்தது. 2013 அதாவது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை பேரவையினுடைய வலியுறுத்தல் காரணமாகவும் அல்லது மனித உரிமைகள் அமைப்புகளுடைய வலியுறுத்தல் காரணமாகவும் இந்த சம்பவத்தோடு தொடர்புடையவர்கள் இருந்தவர்கள் என்ற வகையில 2013 தேட அதிரடிப்படையைச் சேர்ந்த ஒரு அதிகாரி உட்பட 12 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டார்கள். அந்த தொடர்ந்து அந்த வழக்கு இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வழக்கில் 31 சாட்சியங்கள் இருந்தாலும் கூட சாட்சியங்கள் அளித்தவர்கள் தொடர்ந்து தங்களுடைய குடும்பங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுவிட்டு காரணத்தினால வெளிநாடுகளுக்கு ஓடிவிட்டதாகவும், அதிலே ஒரே ஒரு மாணவனுடைய தாயார் மாத்திரம் 2014 சாட்சியம் அளித்ததை நாங்கள் நேரடியாக பார்க்கக்கூடியதாக இருந்தது.
இந்த படுகொலை சம்பவத்தில் தனது மகனை இழந்துள்ள டாக்டர் காசிப்புள்ளை மனோகரன் நாட்டை விட்டு வெளியேறி தனது குடும்பத்துடன் லண்டனில் வசித்து வருகின்றார்.
நான் திருகோணமலை மஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் இந்த வழக்கு பதிவு செய்திருந்தது. அங்க நடந்த ஜேர்னல் என்று அதாவது தினப்பதிவு, அந்த தினப்பதிவை நான் ஒரு கொப்பி கேட்டிருந்தேன். அதாவது நான் வழக்காளி முறப்பாட்டுக்காரன், எனக்கு அந்த உரிமை உண்டு. அப்படி கேட்டும் எனக்கு அதை எடுக்க முடியவில்லை. அதை நான் ஜெனீவாவில் எனது அறிக்கையில் சமர்ப்பிக்கப்பட்ட போது ரவிநாத் ஆரியசிங்காவிடம் நான் கேட்டிருந்தேன். 2 வருடங்களாக நான் கேட்டும் எனக்கு அது கிடைக்கவில்லை. தற்போது போது நான் அமிஸ்டி இன்டர்நேஷனல் ஊடாக ஒரு கடிதத்தை அனுப்பியிருந்தேன் நவம்பர் மாதம். அந்த அதற்கு பதில் இப்பொழுது கிடைத்திருக்கிறது. உரிய நடவடிக்கை எடுக்கிற நோக்கத்தோடு அந்த கடிதம் கொழும்புக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. நான் செய்த முறைப்பாட்டுக்கு அமைய வழக்கு நடக்கின்றது. அந்த வழக்கில் ஜேர்னல் என்ட்ரியை எடுக்க முடியாது என்று இருக்கின்ற எனக்கு எப்படி இலங்கை அரசாங்க நீதிமன்றத்தினால் ஒரு தீர்ப்பு கிடைக்கும்? அது நிச்சயம் கிடைக்காது. ஆனபடியினால்தான் நான் உலக அரங்கில் சர்வதேச நீதிமன்றத்தில் இந்த வழக்கை விசாரிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நான் எனக்கு ஏதோ ஒரு வலிமை இருக்கின்றது, நான் போராடுகிறேன், எனது மகனுக்காவன்று நியாயம் கேட்கின்றேன். இதை கேட்க முடியாத எத்தனையோ அப்பாவி மக்கள் தங்கள் பிள்ளைகளை, தங்கள் கணவரை, தங்கள் சகோதரங்களை இழந்து இலங்கையில் தமிழர்களாக பிறந்த படியினால் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனபடியினால் என்னுடைய கோரிக்கையை நான் இலங்கை வாழ் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களின் சார்பாக முன்வைக்கின்றேன்
என்றார் டாக்டர் காசிப்புள்ளை மனோகரன். அரசியல் தீர்வுக்கு முன்னதாக இதுபோன்ற தமிழ் மக்களுக்கு எதிரான மனித உரிமை மீறல் சம்பவங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டுமென வலியுறுத்துகின்றார் பத்திரிகையாளர் திருமலை நவம்.
2006 பல்வேறு சம்பவங்கள் இவ்வாறு நடந்திருக்கின்றது. உதாரணமாக மூதூர்ல நடைபெற்ற பிரான்ஸ் தொண்டர் நிறுவனத்தினுடைய மரணங்கள், அப்படி பலவிதமான சம்பவங்கள் நடந்திருக்கிறது. உண்மையிலேயே இந்த அரசியல் தீர்வு என்று சொல்லப்படுவது அது ஒரு பக்கம் இருக்க, இந்த அநீதியான அல்லது மனித உரிமை மீறல் சம்பந்தமாக ஒரு நியாயமான தீர்வு அரசியல் தீர்வுக்கு முதல் வழங்கப்பட வேண்டும், நீதி வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் பொதுவாக எல்லோரும் எதிர்பார்க்கிற விஷயம்
என்றும் குறிப்பிட்டார் மூத்த பத்திரிகையாளர் திருமலை நவம்.
கிழக்கிழங்கு செய்தியாளர் உதயகுமார். அடுத்த பன்னாட்டு செய்தி ஒன்று. சிரியாவின் சிறை கூடங்களில் ஆயிரக்கணக்கானோர் சித்திரவதைகளுக்கு உட்படுத்தப்பட்டு பின்னர் கொல்லப்பட்டுள்ளதாக மனித உரிமைகள் குழுக்கள் தெரிவிக்கும் அதேவேளை, சிரியாவின் சிறைகளில் வைக்கப்பட்டுள்ள கைதிகளில் குறைந்தது 65,000 பேர் கடந்த 2011 முதல் காணாமல் போயுள்ளதாக அம்னஸ்டி இன்டர்நேஷனல் அண்மைய அறிக்கை தெரிவிக்கிறது. சிரியாவின் சிறையிலிருந்து தப்பித்து ஐரோப்பாவில் தஞ்சம் புகுந்துள்ள சித்திர கலைஞர் ஒருவர் தமது அனுபவங்களை பிபிசியுடன் பகிர்ந்து கொண்டார். தமிழில் தருகின்றார் பிரதீபன் புனிதசீலன்.
சிரிய அதிபர் அசத்துக்கு எதிராக செயற்பட்டார் என குற்றஞ்சாட்டப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட அந்த நாட்டைச் சேர்ந்த சித்திர கலைஞர் தான் சிறையில் அடைந்த வேதனைகளையும் கண்ட காட்சிகளையும் சித்திரமாக வடித்துள்ளார். பார்ப்பவர்களுக்கு இது ஒரு சித்திர கண்காட்சியோ என்ற அளவிற்கு எண்ணத்தை தோற்றுவிக்கும் இந்த ஓவியங்களின் பின்னணியில் உள்ள சம்பவங்கள்தான் இந்த ஓவியரை தற்போது நடைப்பிணமாக்கியுள்ளது. நிர்வாணமாக ஏனைய கைதிகளையும் தன்னுடன் அடைத்து வைத்திருந்த சிறை கூட்டினுள் பிணங்களையும் குவித்து வைத்தார்கள் என்று இவர் ஆரம்பிக்கும் இவரது கதை பலரையும் கவலைக்குள்ளாக்குவதாக உள்ளது.
சிரியாவின் பேர் போன தடுப்பு நிலையங்களில் ஒன்றில் நூற்றுக்கணக்கான சிறை கூடங்கள் உள்ளன. 3 மற்றும் 4 மீட்டர் நீள அகலங்கள் கொண்ட ஒரு அறையினுள் 70 பேர் வரையிலானோர் திணிக்கப்பட்டிருந்தார்கள். அதே இருளான ஒரு சிறை கூடம். இருளும் பிணங்களின் துர்நாற்றமும் சகித்துக் கொள்ள முடியாமல் இருந்தது. நாளொன்றிற்கு குறைந்தது 8 சடலங்களையாவது எடுத்து வருவார்கள். பிணங்களின் நெற்றியில் அதற்கு இலக்கமிடுவார்கள். என்னை அங்கு அடைத்து வைத்து ஒரு கிழமையின் பின்னர் 5,530 சடலம் இலக்கமிடப்பட்டது. 1.5 மாதத்தின் பின்னர் வந்த சடலத்தின் நெற்றியில் 5,870 என்று இலக்கமிடப்பட்டிருந்தது. முதல் நாள் சகித்துக் கொள்ள முடியாமல் தனிருந்தது. ஆனால் நாளாக சடலங்களின் பக்கத்திலிருந்தே சாப்பிடும் அளவிற்கு மனம் மாறிப்போனது. எப்போது இந்த பிணங்களை அகற்றுவார்கள், அப்போது எனக்கு இன்னும் இடம் கிடைக்கும் என நான் எனக்குள்ளேயே யோசிப்பேன். அந்த அளவிற்கு மனம் பழகி போயிருந்தது.
சிரியாவில் கலவரம் ஆரம்பமானது முதல் 2 தடவைகள் கைது செய்யப்பட்டிருந்த அவர், முதல் தடவை 2011 கைது செய்யப்பட்டு கடுமையான சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருந்ததாகவும், பின்னர் 2012 கைது செய்யப்பட்ட அவர் சிறையில் சொல்ல முடியாத அளவு துன்பங்களை அனுபவித்ததாகவும் தெரிவித்தார். நாட்டில் தீவிரவாதத்தை தூண்டுவதுடன் நாட்டின் பாதுகாப்பிற்கும் கேடு விளைவித்தார் என்பதே இவர் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டாகும். தனது கணவரை தேடி கண்டுபிடித்து காப்பாற்றுவதற்கு அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்ததாக அவரது மனைவி தெரிவிக்கிறார். இந்த சித்திர கலைஞரின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் 40 பேர் வரை அரச படையினரால் கொல்லப்பட்டுள்ளதுடன் அவர்களது உடைமைகளும் தீக்கிரையாக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் நாட்டை விட்டு தப்பியோடிய இவர்கள் தற்போது ஐரோப்பாவில் அடைக்கலம் புகுந்துள்ளனர்.
செய்திக்குறிப்பை தந்தவர் சங்கீதாராஜன். தற்பொழுது வந்துள்ள செய்தி ஒன்று. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் பொதுச் செயலாளரும் மூத்த அரசியல்வாதியுமான ஏ பி பரதன் சற்று முன்னர் புதுடில்லியில் காலமானார். அது குறித்த தகவல்களை நமது இணையதளத்தில் கேட்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நேயர் நேரம், பங்கேற்பு எல் ஆர் ஜெகதீசன் மற்றும் சங்கீதா.
வணக்கம் நேயர்களே, இன்றைய நேயர் நேரம் நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நம்முடன் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக வந்திருக்கிறார் சங்கீதா ராஜன். சங்கீதா, நேயர் நேரம் நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பு நேயர்கள் நம்மை தொடர்பு கொள்வதற்கான முகவரிகளை மீண்டும் ஒரு முறை அவர்களுக்கு நினைவூட்டலாமே.
தமிழோசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்கிற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6013 அசோக் நகர் சென்னை 600083 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும், ஃபேஸ்புக், ட்விட்டர், கூகுள் பிளஸ், இன்ஸ்டாகிராம் மற்றும் யூடியூப் மூலமும் நேயர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
கடிதங்களுக்கு செல்லலாமே சங்கீதா.
அமெரிக்காவின் ஒரு தொழிற்சாலையில் பணியிடத்தில் தாம் தொழக்கூடாது என்னும் நோக்கில் விதிக்கப்பட்டதாக முஸ்லிம் பணியாளர்கள் நம்பும் புதிய விதிகளை எதிர்த்து அவர்கள் வெளியேறியதை அடுத்து அவர்கள் 200 பேர் பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் என்ற செய்தி தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ள மகா நடராசா என்னும் நேயர், செய்யும் தொழிலை தெய்வம், அதில் திறமைதான் எமது செல்வம் என்கிறார்.
கடந்த 2014 நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து நின்று போட்டியிட்டிருந்தாலும் வர இருக்கும் சட்டமன்ற தேர்தலில் சூழலுக்கு ஏற்ப வியூகம் வகுக்கப்படும் என்று அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக முதல்வருமான ஜே ஜெயலலிதா கூறியிருக்கிறார் என்கிற செய்தி தொடர்பில் கருத்து தெரிவித்திருக்கும் சுப்பிரமணியம் சீனிவாசன் என்னும் நேயர், இன்றைய செயல்பாடுகளை சென்னை கடலூர் மக்கள் பாதிக்கப்பட்ட போது நிவாரணப் பணிகளில் காட்டியிருக்கலாம், இந்த தரை வணங்கிகள் வெள்ளத்திலிருந்து சென்னை மக்கள் இன்னமும் மீளாத நேரத்தில் இவ்வளவு ஆடம்பரம் தேவையா, வெள்ளம் பாதித்த இடங்களில் இருக்கும் சாலைகள் சீரமைக்காமல் பல்லைக்காட்டி விபத்துக்கள் நடக்கும்பொழுது ஒரு நாள் கூத்துக்காக இவர்கள் பொதுக்குழு நடக்கும் இடத்திற்கு மட்டும் புத்தம்புது சாலைகள் போர்க்கால நடவடிக்கையாக போடப்பட்டிருக்கிறது, இவர் சென்னையிலிருந்து காணொலி மூலம் திறந்து வைத்த மாவட்ட ஆட்சியர் கட்டிடத்திற்கு சாலை முழுக்க வாழை தோரணங்கள் கட்டி போக்குவரத்தையும் சில மணி நேரம் நிறுத்தி வைத்த அம்மாவின் உத்தரவுப்படி அதிக அளவு மழை பெய்துள்ளது என்று கூறும் நிர்வாக திறனுள்ள அறிவுமிக்க அதிகாரிகள் உள்ளதுதானே தமிழ்நாடு என்று எழுதியிருக்கிறார்.
நீதிமன்றம் விதித்த ஆலய ஆடை கட்டுப்பாடு அவசியமா, அதிகாரம் மீறலா என்ற செய்தி தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ள சந்திரமோகன் என்னும் நேயர், ஆலயத்திற்கு செல்வது மனம் நிம்மதிக்காக, ஆலயம் என்பது புனிதமான இடம், ஆபாச ஆடைகளை உடுத்தி வருபவர்களை பார்த்தால் மனம் நிம்மதியாக இருக்காது, வேறு திசையில் மனம் பயணிக்கும் என்கிறார்.
இதே செய்தி தொடர்பில் கருத்து தெரிவித்திருக்கும் தம்பி விபுலன் என்னும் நேயர், இந்துக்களின் கலை கலாச்சாரம் பண்பாடு இவைகளை ஒருங்கிணைத்ததுதான் மத ஆலய வழிபாடு, எனவே இதை கட்டுப்பாடு என்று கூறி தட்டி கழிக்க முடியாது, இதற்காக வீணான விவாதங்களோ விதண்டாவாதங்களோ தேவையில்லை என்று எழுதியிருக்கிறார்.
தன்னுடைய உருவப்படத்தை அகற்றியதற்காக தேமுதிக தலைவர் விஜயகாந்திற்கு எதிரான போராட்டங்களில் ஈடுபட வேண்டாம் என அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா தனது தொண்டர்களை கேட்டுக் கொண்டிருக்கிறார் என்ற செய்தி தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ள உமர் முக்தர் என்னும் நேயர், அதிமுகவில் இருப்பவர்களெல்லாம் மனிதர்களா அல்லது அடிமைகளா? விஜயகாந்துக்கு எதிராக போராட்டம் நடத்துவதை நிறுத்த சொல்வதற்கு பதில் அதிமுகவினர் செய்யும் சில்லறைத்தனமான செயல்பாடுகளை நிறுத்த அம்மா உத்தரவிட வேண்டும் என்கிறார்.
சீனாவில் சரிந்த குப்பை மண் குவியலுக்கு அனுமதி அளித்த சீன அரசு அதிகாரி தற்கொலை என்கிற செய்தி தொடர்பில் கருத்து தெரிவித்திருக்கும் லக்ஷ்மிகாந்த் மோகனராஜா என்னும் நேயர், பிரச்சினைகளுக்கு தற்காலிக தீர்வாக தற்கொலைக்கு தூண்டும் உத்தியை சீன மற்றும் கொரிய அரசுகள் கையாள்கின்றதோ என்று சந்தேகம் எழுவதாக கூறியிருக்கிறார்.
இலங்கையில் இசை நிகழ்ச்சி ஒன்றின் போது பாடகர் என்றிகே கையில் பிராவை கொடுத்த பெண் தொடர்பில் ஜனாதிபதி கோபம் வெளியிட்டுள்ளார் என்ற செய்தி தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ள எம் ஆர் ரோஷன் என்னும் நேயர், இன்றைய சினிமாவும் சரி இசை நிகழ்ச்சிகளும் சரி பெண்களுக்கு உரிய அந்தஸ்தை வழங்குவதில்லை, பெண்களை ஒரு கவர்ச்சி பொருளை போன்றே சித்தரிக்கின்றவை, அத்தகைய விஷயத்தை நாகரீகம் என்னும் பெயரை கொண்டு வாதம் கற்பிக்கின்றனர், அதனை பெண்கள் புரிந்து கொள்வதில்லை என்கிறார்.
தமிழ் மக்கள் பேரவை மீது அரசியல் சாயம் பூச வேண்டாம் என்று அந்த அமைப்பின் இணைத் தலைவர்கள் கோரிக்கை விடுத்திருப்பது குறித்த செய்தி தொடர்பில் கருத்து தெரிவித்திருக்கும் சிந்துஜா என்னும் நேயர், வேதாளம் மீண்டும் முருங்கை மரத்தில் தமிழ் மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைமையின் அனுமதியின்றி தமிழ் மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் துணையுடன் தயாரிக்கப்பட உள்ள தீர்வு திட்டம் எவ்வளவு தூரம் சாத்தியமாகும், இலங்கை அரசு அதை ஏற்றுக்கொள்ளுமா, இவர்களுக்கு அரசியல் பின்புலம் எதுவுமே இல்லை, இந்த தீர்வு திட்டம் ஒரு பகல் கனவு, தலைமையின் அனுமதியின்றி தனித்துவமாய் செயற்படுவது தமிழ் மக்களின் ஒற்றுமையை குழப்புவது என்பதே பொருள் என்கிறார்.
மட்டக்களப்பு நேயர் முருகேசு ஜீவன் எழுதியுள்ள கடிதத்தில், பிரான்ஸ் தலைநகரான பாரிஸில் நடைபெற்ற கோர தாக்குதல் செய்திகள் பிபிசி தமிழோசை செய்தியில் கேட்டேன். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எனது அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்வதுடன் தாக்குதலை மேற்கொண்ட இஸ்லாமிய தீவிரவாத அமைப்புகள் ஒழிக்கப்பட வேண்டும் என்று எழுதியிருக்கிறார்.
நேரமாகிவிட்டது சங்கீதா. இத்துடன் இன்றைய நேயர் நேரம் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்போம். நன்றி. வணக்கம் நேயர்களே.
வணக்கம் நேயர்களே.
இன்றைய தமிழோசை நிறைவடைகிறது. நாளை சந்திப்போம். வணக்கம்.